ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டும் திருவருகை காலத்தோடு ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் துவக்குகிறோம். புத்தாண்டு என்றாலே புதியனவற்றை புகுத்தும் எண்ணம் மனதில் எழுகின்றது. இந்த திருவழிபாட்டு ஆண்டும் புதிய எண்ணங்களை, அந்த எண்ணங்களுக்கு செயல்வடிவம் கொடுக்கும் புதிய கண்ணோட்டங்களை, புதிய மனதை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு புதியதொரு திருவழிபாட்டு ஆண்டை நாம் ஆரம்பிப்போம். அன்புள்ளங்களே, சென்ற ஆண்டு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நவம்பர் 29 தேதி வந்தது. இந்த ஆண்டு அது நவம்பர் 28 தேதியில் வந்துள்ளது. நாள்காட்டியில் வரும் விழாக்கள் பொதுவாக பின்னோக்கி நகரும். ஆனால் காலம் பின்னோக்கி நகருமா? நகராது. குளிர்காலம் ஆரம்பமாகியுள்ளது. குளிர்காலத்தில் பகல் நேரம் மிகவும் குறுகிவிடும். எனவே பல நாடுகளில் பகல் ஒளியை காப்பாற்றும் நேரம் என்ற காரணம் காட்டி கடிகாரத்தின் முள்ளை ஒரு மணி நேரம் பின்னோக்கி தள்ளி வைத்து விடுவார்கள். குளிர்காலம் முடிந்து வசந்தம் வந்ததும் கடிகார முள்ளை மீண்டும் பழையபடி திருப்பி வைத்துக் கொள்வார்கள். நமது நாள்காட்டியில் திருநாட்கள் முன் பின்னாக வர முடியும். நமது வசதிக்காக கடிகார முள்ளை திருப்பி வைக்க முடியும். ஆனால் காலத்தை முன்னோக்கியோ பின்னோக்கியோ தள்ள முடியுமா? முடியாது அன்பர்களே. காலம் பின்னோக்கி போனால் நன்றாக இருக்குமே என்று நம்மில் பலர் பல நேரங்களில் ஏங்குகிறோம் இல்லையா? நமது குழந்தைப் பருவம், வாலிபப் பருவம் இவைகளை மீண்டும் வாழ ஆசைப்படுகிறோம். அவ்வப்போது கற்பனையில், கனவில் அல்லது நாம் பேசிக்கொள்ளும் கதைகளில் இந்த பருவத்தை எட்டி பார்த்து வருகிறோம். ஏக்கப் பெருமூச்சு விடுகிறோம். நம் தனிப்பட்ட வாழ்வில் பின்னோக்கிப் போவதற்கு ஏங்குவது போல உலக வரலாறும் பின்னோக்கிப் போவதற்கு பல சமயங்களில் நாம் ஆசைப்படுகிறோம். நமது மூதாதையர் வாழ்ந்த நிம்மதியான வாழ்வை எண்ணி பார்க்கிறோம். பிரிட்டிஷ்காரன் ஆண்ட காலம் பிரமாதம் என்றெல்லாம் பேசுபவர்களை பார்த்திருக்கின்றோம். நாம் என்னதான் ஏங்கினாலும் காலச்சக்கரம் பின்னோக்கி சுழலாது, அது நிச்சயம். ஆனால் நாம் வாழும் வாழ்க்கை முறையை பின்னோக்கி தள்ளலாம். நமது மூதாதையர் வாழ்ந்த வாழ்க்கை உன்னதமானதென்று உணர்ந்தால் அந்த காலத்து வாழ்க்கை முறைக்கு நாம் திரும்பிச் செல்ல முடியும். அது நம் சக்திக்கு உட்பட்டது. இப்படி வாழும் பல குழுவினர் உலகில் 2010 இருக்கத்தான் செய்கின்றனர். மனிதகுலம் இயற்கை வளங்களை பயன்படுத்தி வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. இன்று இந்த வளங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக தேவைக்கும் அதிகமாக பாழடித்து இயற்கையை சீரழித்து வருகின்றோம். நமது அடுத்த தலைமுறையை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் இயற்கையை தேவைக்கும் அதிகமாக சுரண்டி வருகின்றோம். இந்த அநீதிகளை சரி செய்யும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் சிறு சிறு குழுக்கள் வாழ்க்கை முறையை மாற்றி வாழ்ந்து வருகின்றன. குறைவான அளவு எரிபொருளின் பயன்பாடு, சூரிய ஒளி சக்தியின் பயன்பாடு, மறுசுழற்சி என்று பல வழிகளில் வாழ்க்கை முறையை மாற்றி வாழ்ந்து வருகின்றனர் இந்த குழுவினர். ஒவ்வொரு நாட்டு அரசும் இயற்கையின் மீது இன்னும் சிறிது அக்கறையோடு செயல்பட்டால் நமது இயற்கையையும் உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன. உலகம் காப்பாற்றப்படுவதை பற்றி இன்று நாம் பேச வேண்டும் அன்பர்களே. திருவருகை காலத்தின் இந்த முதல் ஞாயிறன்று நமக்கு தரப்பட்டுள்ள வாசகங்கள் இப்படி நம்மை எண்ண வைக்கின்றன, பேச வைக்கின்றன. அன்பு இதயங்களே, உலகை காப்பாற்றும் முயற்சியில் பல நாடுகளில் இளையோர் விழித்தெழுந்திருப்பது நல்லதொரு அறிகுறியாக எனக்கு தெரிகின்றது. இந்த முயற்சிகளில் ஒன்றாக ஒவ்வொரு அரசும் இராணுவத்திற்கு செலவிடும் தொகையை குறைப்பது பற்றி இளையோர் குரல் எழுப்பி வருகின்றனர். இராணுவத்திற்காகும் செலவை குறைத்து அந்த தொகையை கொண்டு மக்களின் வாழ்வு தரத்தை, முக்கியமாக ஏழை மக்களின் வாழ்வு தரத்தை உயர்த்த திட்டங்கள் தீட்டுங்கள் என்று இளையோர் பல வழிகளில் குரல் எழுப்பி வருகின்றனர். கேட்பதற்கு அற்புதமான ஒரு நற்செய்தி இது. இராணுவ செலவு பற்றி பல புள்ளி விவரங்களை தரலாம். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை இன்று நான் தர விழைகிறேன். 2007 உலகின் பல நாடுகளும் இராணுவத்திற்கென்று செய்த செலவு எவ்வளவு தெரியுமா? 58,50,000 கோடி ரூபாய். அதாவது 1.34 டிரில்லியன் டாலர்கள். அதே ஆண்டு ஐநா அமைப்பு மேற்கொண்ட அத்தனை மனித சமுதாய முன்னேற்ற முயற்சிகளுக்குமான செலவு 4.2 பில்லியன் டாலர்கள். அதாவது இராணுவ செலவுகளுக்கான அந்த தொகையில் இது 2 விழுக்காடு கூட இல்லை. அன்பர்களே, இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கருப்பு பணத்தை பற்றி ஒரு ஞாயிறு சிந்தனையில் நாம் சிந்தித்தபோது டிரில்லியன் டாலர்களை பற்றி பேசினோம். உலகில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை வறியோருக்கு பகிர்ந்து அளித்தால் உலகில் வறுமை என்பதை முற்றிலும் அகற்றலாம் என்று அன்று சொன்னோம். அதையே இன்றும் சொல்கிறோம். உலக அரசுகள் இராணுவத்திற்கு செலவிடும் தொகையில் பாதித்தொகையை, வேண்டாம், 1/10 தொகையை ஏழைகளுக்கு செலவிட்டால் உலகின் வறுமையை பெரிதும் நாம் குறைக்கலாம். சரி, இராணுவத்தை பற்றி ஏன் இவ்வளவு பெரிய விளக்கம் ஆராய்ச்சி என்று கேள்விகள் நீங்கள் எழுப்பலாம். 2 காரணங்கள் உண்டு அன்பர்களே. முதல் காரணம், அண்மையில் இந்தியாவிலும் இன்னும் பிற ஆசிய நாடுகளிலும் அமெரிக்க அரசுத் தலைவர் ஒபாமா மேற்கொண்ட பயணம். தீபாவளியை ஒட்டி ஒபாமா இந்தியா வந்ததால் வான வேடிக்கைகளுடன் அவரது வரவை நாம் கொண்டாடினோம். இந்த பயணத்தை ஒரு பெரும் விழாவைப் போல நமது ஊடகங்கள் அலங்கரித்தாலும் இந்த பயணத்தின் ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு விற்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க ஒபாமா முயன்றார், வெற்றியும் கண்டார். அவரது பயணத்தால் அமெரிக்கா இந்தியாவுக்கு 1 பில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ தளவாடங்களை விற்க இருக்கின்றது. தீபாவளி நேரத்தில் ஒபாமா வந்தது பொருத்தமாகத்தான் தெரிகின்றது. ஏனெனில் தீபாவளி நேரத்தில் வெடிகள், மத்தாப்புக்கள் என்று நாம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய காசை கரியாக்குகின்றோம். அதை குழந்தைத்தனம் என்றும் கடிந்து கொள்கின்றோம். ஆனால் 1 பில்லியன் டாலர்களை இராணுவத்திற்காக கரியாக்கும் இந்திய அரசை பார்த்து நாம் என்ன சொல்வது?
இரையாட்சி புரட்சியில் இணைந்திடுவோம், இயேசுவின் தலைமையில் முனைந்திடுவோம். இரையாட்சி புரட்சியில் இணைந்திடுவோம், இயேசுவின் தலைமையில் முனைந்திடுவோம்.
அன்பு நெஞ்சங்களே, இராணுவத்தை பற்றி நான் பேச 2வது காரணம் இன்றைய நமது முதல் வாசகம். இந்த வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் இறுதி நாட்கள் குறித்து காணும் ஒரு அழகான கனவு இதோ, வாசிக்க கேளுங்கள்.
எசாயா அதிகாரம் 2. அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர்ப்பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோவின் குடும்பத்தாரை வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம்.
வாள்கள் கலப்பை கொழுக்களாக மாறும், ஈட்டிகள் அறுவடை செய்யும் அரிவாள்கள் ஆகும். உயிர்களை அறுவடை செய்யும் படைவீரர்கள் பயிர்களை அறுவடை செய்யும் அற்புதமான பணியில் ஈடுபடுவார்கள். போர் பயிற்சிகளுக்கு பதிலாக ஏற்பிடித்து ஒழுகின்ற பயிற்சிகள் நடைபெறும். ஆகா, அற்புதமான கற்பனை! அடுக்குமொழியில் சொல்லப்பட்டதால் இந்த கற்பனை இன்னும் கூடுதலான அழகுடன் மிளர்கின்றது. இவைகள் கற்பனைகளாக, கனவுகளாக மட்டுமே இருக்க முடியும், நனவாக மாறவே முடியாது என்று நம்மில் பலர் தீர்மானித்துவிட்டோம். எனவே இப்படி ஒரு காட்சியை நினைத்து பார்த்து ஏக்கப் பெருமூச்சு விடுகிறோம், அல்லது ஒரு விரக்தி சிரிப்பு சிரிக்கிறோம். நமது ஏக்கத்திற்கும் விரக்திக்கும் காரணம் உள்ளது அன்பர்களே. எசையாவின் கனவில் போர்க்கருவிகள் விவசாய கருவிகளாக மாறுகின்றன. நாம் வாழும் இன்றைய உலகில் விவசாய கருவிகள் போர்க்கருவிகளாக மாறி வருகின்றன. பயிர்களை அறுவடை செய்யும் அரிவாள், உயிர்களை அறுவடை செய்யும் கொடூரம் நடந்து வருகின்றது. அன்புள்ளங்களே, மனிதர்கள் கண்டுபிடித்த அனைத்து கருவிகளையும் கொண்டு நம்மால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அழிவை மட்டுமே முன்னிறுத்தும் செயல்கள் பெருகி வருவதை நாம் பார்க்கும்போது கலிகாலம், முடிவுகாலம் ஆரம்பித்து விட்டதோ என்றும் நாம் உள்ளம் குமுறுகிறோம். முடிவு என்றாலே அழிவுதானா? இல்லையே, அது நமது கண்ணோட்டத்தை பொறுத்தது. எனதருமை அன்பு இதயங்களே, முடிவு, இறுதி என்பவைகளை அழிவு என்று பார்க்கலாம், அல்லது நிறைவு என்றும் பார்க்கலாம். நமக்கு இந்த திருவருகை கால முதல் ஞாயிறன்று வழங்கப்பட்டுள்ள 3 வாசகங்களும் முடிவு காலத்தை பற்றி சொல்கின்றன. அழிவும் இருளும் இருக்கும் என்று சொன்னாலும் நம்பிக்கையோடு, விழிப்போடு இந்த முடிவு காலத்தை எதிர்நோக்கும்படி 3 வாசகங்களும் சொல்கின்றன. ஒவ்வொரு வாசகத்தின் முடிவிலும் கொடுக்கப்பட்டுள்ள வரிகள் நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் வரிகள். யாக்கோவின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று சொல்கின்றார் ஏசையா. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் ரோமையர்களுக்கு சொல்கின்றார். ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இப்படி நிறைவு பெறுவது இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள மத்தேயு நற்செய்தி. அன்பு நெஞ்சங்களே, சென்ற ஆண்டு திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நான் சொன்ன இறுதி வரிகளை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த திருவருகை காலம் முழுவதும் நம்பிக்கை தரும் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்கின்றோம். நீங்களும் வத்திக்கான் வானொலி மூலம் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்த நல்ல பல சம்பவங்களை, மேற்கோள்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை தரும் நல்ல செய்திகளை இன்னும் அதிகமாக இந்த உலகத்தில் நாம் பரப்ப முயல்வோம்.
இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில்.
இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது கோல் கொடுக்கிறார்,
தாழ்ந்து வாடும் சுதயவு காட்டுவார் கலந்தாதே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.